மாவீரமகுடம். லெப்டன் கர்னல் சித்தார்த்தன். மட்டக்களப்பு மாவட்டத்தின் விடுதலை புலிகளின் தளப்பகுதி அடிப்படை பயிற்சி முகாம் ஒன்று நிறைவடைந்து புதிய போராளிகள் பல்வேறு முகாம்களுக்கும் அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளைகளில் இயல்பாக காணப்படும் புத்துணர்வும் கரகலப்பும் அவர்களின் முகாம்களில் வெளிப்படையாகவே தெரிந்தது. ஆயினும் முகாமுக்கு வர இருந்த புதிய போராளிகள் அநேகரின் முகாங்களில் ஒரு வகையான கலக்கத்தை காண முடிந்தது. காரணத்தை ஊகிப்பது அவ்வளவு கடினமல்ல. படைத்துறை பயிற்சி பிரிவாக செயற்பட இந்த முகாம் செட் வேறுபாடானதுதான். மிக கடுமையான விதிமுறைகளுக்கும் விசித்திரமான தண்டனைகளுக்கும் பெயர் பெற்றது. அதேவேளை ஆற்றல் விருத்திக்கு அது அடித்தளமாகவும் இருந்தது. பாவம் நல்லா மாட்டுப்பட்டது. எப்படித்தான் நீண்டு பிடிக்கப் போவதுகளோ. மூத்த போராளி ஒருவன் பரிதாபப்பட்டார். ஏனென்ன, உயிரையும் கொடுப்போம் என்று தானே போராட வந்தாங்க. நிச்சயம் இதுக்கு நீண்டு பிடிப்போம். மிக அமைதியான சுபாவம் கொண்ட அந்த போராளி புதிய போராளிகள் மீது வந்த நம்பிக்கையும் உறுதிமிக்க வார்த்தைகள் ஆச்சரியப்பட வைத்தன. தம்பி, உங்களோட பேர் என்ன? சித்தார்த்தன். ஆம். அவனிடம் துணித்த அந்த நம்பிக்கை உறுதி அவன் போராளியாக வாழ்ந்த காலம் முழுவதும் அவனிடம் நிறைந்தே இருந்தது. இன்னும் வலிமையாய் மட்டக்களப்பில் 1992 தனது தொடக்க பயிற்சி நிறைவு செய்த சித்தா படைத்துறை பயிற்சி இணைக்கப்படுகிறார். இந்த பிரிவை நின்று விடுப்பது கஷ்டம் என்று கூறப்பட்ட அந்த நாட்களில் அவன் அங்கு தன்னை மிக விரைவாக தகவமைத்துக் கொண்டார். தொடர்ச்சியாக பயிற்சிகள் மிக கடினமான வேலைகள். புதிரான பாடங்கள், எதிரியின் தாக்குதல்கள், வலிந்த தாக்குதல்கள், முன்னெடுப்புகள் என்றிருந்த அந்த நாட்கள் சராசரிக்கு மேற்பட்ட ஒரு போராளியாக அவன் இனம் காணப்பட்டான். மிக அமைதியான சுபாவமும் உதவும் பண்பும் கடினமான வேலைகளை கூட தானாக விரும்பி ஏற்றி செய்யும் பக்குவமும் அவனது செயற்திறனும் போராளிகள் மத்தியில் அவனுக்கு அந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தன. பூநகரி கூட்டுப்படை முகாமிதான தவளை நடவடிக்கையிலே தமிழத்தின் அவனது முதற்களமாக அமைந்தது. சமர் முடிந்த கையோடு எழுதுமட்டுவாள் பகுதியிலே பயிற்சி ஆசிரியர்களுக்கான மேலதிக பயிற்சிகள் தொடங்கப்பட்டன. இந்த பயிற்சி காலத்தில் பயிற்றுவிட்ட ஆசிரியர்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவன் செயற்பாடுகள் அமைந்தன. அதேபோன்று அவன் பயிற்சி வழங்க தொடங்கிய போது வளமையான பயிற்சி ஆசிரியர்கள் என்ற தோற்றப்பாட்டுக்கு அப்பால் ஒரு வேறுபாடான பயிற்சி ஆசிரியராக அவன் இனம் காணப்பட்டான். சேத்திரன், முன்மாதிரி, அணுகுமுறை என்பனவற்றால் சித்தா மாஸ்டர் என்ற பெயர் போராளிகளின் மனங்களில் நிலைபெற்ற ஒன்றாக மாறிவிட்டது. படைத்துறை தொடர்பிலான தொழில்நுட்ப கற்கினறி ஒன்றை நிறைவு செய்து தென் தமிழிடம் திரும்பத் தயாரானவளை சிங்களப்படைகளால் முன்னறிப்பாய் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட புலிப்பாய்ச்சல் உட்பட்ட தாக்குதலில் பங்கு கொண்டான். இவற்றைத் தொடர்ந்து கோகுலாய் இராணுவ முகாம் தாக்குதலிலும் பங்கெடுத்தான். அவன் சார்ந்த ஜெயந்தன் படையணி மீண்டும் தென் தமிழிடம் திரும்பிய போது சித்தாவும் புறப்பட்டான். பயிற்சி ஆசிரியர் பிரிவில் 1992 இணைந்து கொண்டவன் மிக விரைவிலேயே அந்த பிரிவின் பொறுப்பாளனாக உயர்த்தப்பட்டான். இந்த காலகட்டத்தில் மட்டக்களப்பு பகுதியிலே இடம்பெற்ற பல தாக்குதல்களில் பங்கு கொண்டான். 1993 ஜெயந்தி ஐயர் இராணுவ முகாம் தாக்குதலோடு தொடங்கி இவனது சமர்க்கள பட்டறிவு மாவடி வேம்புப்படை முகாம், கிண்ணியடிப்படை முகாம், குடாப்போக்கடை காவல்துறை நிலையம், புள்ளுகுடாம சிறப்பு அதரடிப்படை முகாம், மாவடி வேம்புப்படை முகாம், கரளப்பல படை முகாம், பவுநதிவு படை முகாம் என பிரிந்ததோடு விடுதலைப்பிரிவுகளால் நடத்தப்பட்ட பல்வேறு பதவி தாக்குதல்களுக்கும் முற்றுகை முறியடிப்புகளுக்கும் அந்த பட்டறிவுக்கு மேலும் வலிச்சேர்த்தன. யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு பாதை திறக்கும் என சிங்களப்படை திறப்பு முன்னெடுத்த ஜேசிக்கு ஒரு நடவடிக்கை தொடங்கப்பட்ட போது மீண்டும் தென் தமிழில் படையணிகள் வழி நோக்கி வந்தன. எதிர்கொள்ளப் போகும் சமரின் பரிமாணத்தை கருத்தில் கொண்டு ஜெயந்தன் படையணி மீளொழுங்கு செய்யப்பட்டது. இதன்போது ஆற்றல் மிக்க அணித்தலைவர்களில் தேவையும் உணரப்பட்டது. இந்த அடிப்படையில் ஒரு கொம்பனி கொமாண்டராக சித்தா நியமனம் பெற்றான். அந்த நாட்களில் கொம்பனி கொமாண்டராக, கொம்பனி மீனாளராக குறித்த ஒரு வேளையில் படையணியின் தாக்குதல் தளபதியர் பொறுப்பேற்று களங்களில் அணிகளை வழிநடத்தினான். ஜேசி குழு எதிர் சமர்மனையின் மாங்குள பகுதி முன்னணி காவலரன் பகுதியிலே அவனை காணலாம். கையில் ஏற்பட்ட விழுப்புண் முற்றாக மாறாதனே அவன் இயல்பாக செயற்பட்டுக் கொண்டிருந்தான். என்ன சித்தா, வளமை போல காயம் மாற முதல் வந்தாச்சு போல. இது எத்தனையாவது? சித்தாவிடமிருந்து வந்த வளமையான புன்னகைதான் பதிலாக கிடைத்தது. முதல் மூன்று ஜேசுக்கருள நாலு மொத்தம் ஏழு அருகில் நின்ற போராளி அழுத்தமாய் கூறினான். ஓ, இவன் என்ன மாதிரியான மனிதன்? ஏற்கனவே மூன்று முறை அதில் கரப்பளையில் மார்பை உடற் தரவை அவனை சாவின் வாசலுக்கே கொண்டு சென்றது. தாண்டி குளத்தில் காயமடைந்து அது மாற முன்பே களம் வந்தான். மீண்டும் பெரிய மடவில் அது மாற முன்பு வேண்டும் களம். அடுத்தது ஓமந்தையில் குணமாக முன் மாங்குளம் வந்தான். மாங்குளத்திலும் அவனை தேடி ரவை வந்தது. இதோ இப்போது கை காயத்திலும் முன்னணியில் ஓயாதலைகள் இரண்டு கிளிநொச்சி பிரிகேட் தளத்தை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்கள் தொடங்கின. இந்த தாக்குதல்களில் ஜெயந்தன் படையணியின் கொம்பனிகள் வெவ்வேறு முனைகளில் சண்டையிட வேண்டியிருந்தது. சித்தாவின் அணிக்கு கிளிநொச்சி குளப்பகுதி முன்னணி அரண் வரிசையை கைப்பற்றி குறித்த இலக்கு நோக்கி தாக்குதல் தொடுக்கும் பணி வழங்கப்பட்டது. நீர் நிறைந்த குளத்தினூடாக மிக ரகசியமாக நகர வேண்டியிருந்தது. நகர்வை மிக சிறப்பாக செய்த அந்த அணி குளபண்டை கடந்து கொண்டிருந்த போது அங்கு சண்டை மூண்டது. சாதகமற்ற ஒரு சூழ்நிலையிலே தரையமைப்பில் சண்டை தொடங்கிவிட்டது. உக்கிரமான தாக்குதல். அந்த அணியின் வீரர்கள் அதன் தலைவனைப் போல் உறுதியானவர்கள், இறுதி வரை போராடக்கூடியவர்கள். அடுத்த நாள் கிளிநொச்சி பிரிகேட் தளம் அளிக்கப்பட்ட கிளிநொச்சி அகர் மீட்பு வெற்றி செய்தி வெளியாகிக் கொண்டிருக்கிறது. குறித்ததொரு பயிற்சி திட்டம் தொடர்பாக கதைப்பதற்காக தேசிய தலைவரால் அழைக்கப்பட்டிருந்தார்கள். மூத்த தளபதிகள் சிலரோடு தேசிய தலைவர் உரையாடி கொண்டிருந்தார். அப்போது எல்லைப்படை வீரர்களுக்கான பயிற்சி பாசறை பொருத்தமான பெயர் சூட்ட வேண்டும் என மூத்த தளபதி ஒருவர் கோரிக்கை வைத்தார். பலரும் பல்வேறு பெயர்களை முன்மொழிந்தார்கள். தேசிய தலைவரின் முகத்தில் சிந்தனை ரேகைகள். சித்தா பயிற்சி பாசறை என்று பெயர் வையுங்கள். லெப்டினன்ட் சித்தா ஒரு அமைதியான சுபாவம் கொண்ட ஆற்றல் மிக்க போராளி, அணித்தலைவன், ஒரு நல்ல பயிற்சி ஆசிரியர். களத்தில் பல தடவை காயப்பட்டவர், கடைசி சண்டையில் கூட மிக உறுதியாக செயற்பட்டவர் என சித்தா மாஸ்டரை பற்றி தேசிய தலைவர்கள் கூறிக்கொண்டார். அதேவேளை மிக பெருமையாகவும் இருந்தது. ஒரு உண்மை வீரனுக்கு கிடைக்கக்கூடிய அதி உயர் மதிப்பு வேறு எதுவாக இருக்க முடியும்? போராட்ட வரலாற்று ஒரே களத்தில் நான்கு முறை விழுப்புண் ஏற்று ஒவ்வொரு விழுப்புண் மாற முன்பும் களம் வந்து படை நடத்திய வீரன் அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அந்த பெரும் சமக்களத்தில் அவன் ஐந்தாவது முறையாகவும் காயப்பட்டான். ஆனால் மீண்டும் அவன் களம் பெறவில்லை, மூடி போனான். லெப்டினன்ட் சித்தாவின் மாவீர மகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லவை தேச உயிரடா. எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா. நினைவு தெரிந்த நாள் முதல் இருவர் மூலவு அந்த நினைவை அணைத்து தானே அழுகுது போலவு. இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா. இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழடம். நண்பனே நண்பனே, தேசத்தின் சொந்தமே. எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை மலரை போல மென்மை உன்னில் உண்டு. எரிமலையைப் போலே நின்றாய் பகை வரை வன்று. கடமை தானே மணிகம் என்று கருத்து சொன்னாய் அறிஞனே. கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவிஞனே. நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே என்பன் மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைபடா. நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா எனது நண்பனே எந்த மனசில் நீ